திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, சிசபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். கங்காளன் பூசும் கவச திரு நீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரையாமாகில் தங்காவினைகளும் சாரும் செய்வகதி சிங்கரமான திருவடி சேர்வீரே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை எனது மனம் மொழி இமைகளால் பணிந்து போற்றிக் கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொற்பாதங்களையும் திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் மற்றும் ஆதீன குருமகா சன்னிதானம் ஆகியோரின் பொற்பாதங்களையும் முக்கரணங்களால் வழுத்திக் கொண்டு அருமையான முறையிலே இந்த பொழுதை எல்லாம் சிவப்பொழுதாக நாம் கழிக்க வேண்டும் என்பதற்காக அரிய நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறது வந்து ஒரு சிவப்புண்ணிய செயலாகவே செய்து கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே நாம் செல்லலாம். இன்று தவ வேடம் என்ற தலைப்பு. வேடம் என்பது அந்த சிவ சின்னங்களை தரித்தல், அதுதான் குறிக்குது. தவ வேடம், சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவம் எதுன்னு நமக்கு தெரியும், சரியை கிரிய யோகம் இல்லை, அதனால் பெறக்கூடிய ஞானம். ஆக அந்த நிலையில் இருப்பவர்கள் எங்கனம் இருப்பார்கள், யாருக்கு இது வந்து தகும் என்பதை இந்த தலைப்பிலே அவர் நமக்கு எடுத்து உரைக்கின்றார். அப்ப இந்த தவ வேடத்துக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, திருநீரு, ருத்ராட்சம், திரு ஐந்தெழுத்து அதாவது ஸ்ரீ பஞ்சாட்சரம், அடுத்து குண்டலம், காதுகள்ல குண்டலம், அதுக்கப்புறம் ஆறு கட்டி இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு 10 விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நமக்கு இந்த அதிகாரம் உணர்த்துகிறது. தவம் மிக்கவரே தலையான வேடர், அவமிக்கவரே அதிகொலை வேடர், அவமிக்கவர் வேடத்தர் ஆகார், அவ்வேட தவமிக்கவர் கன்றி தாங்கொண்ணாதே என்று சொல்லுகிறார். சிவ வேடங்கள் தவம் மிக்கோர்க்குத்தான் தாங்கத்தகும், மற்றவர்களால் அது தாங்கத்தகாது என்று உணர்த்துகின்றார். தவம் மிக்கவர்னா யாரு, தவத்தில் சிறந்தவர்கள், அவங்கதான் தலையான அதாவது முதன்மையான வேடம் பூண்டவர்கள். அப்படி இல்லாம அவமாகிய வேடத்தை பூண்டவர்கள் சிறந்த கொலைகாரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்க கீழ்மை மிக்கவர்கள், அவங்க இந்த வேடத்திற்கு பொருந்த மாட்ட, குணம் மோசமாக இருந்து வேடத்தை மட்டும் பின்பற்றி பயன் இல்லை என்பதை நமக்கு உணர்த்துகிறார். இந்த வேடமே சிவ வேடத்துல இருக்கிறவங்களால தான், அதாவது தவத்தில் சிறந்தவர்களுக்குத்தான் தாங்க முடியுமே தவிர மற்றவர்களால் இந்த வேடத்தை தாங்க முடியாது என்று சொல்லுகிறார். பூதி அணிவது சாதனம் ஆதியில் காதணி தாமிர குண்டலம் கண்டிகை ஓதி அவர்க்கும் உருத்திர சாதனம் தீதில் சிவயோகி சாதனம் தேரிலே. யோகி கிடுமது கட்டு கஞ்சுளி தோகைக்கு பாசத்து சுற்றும் சடையது ஒன்று ஆகத்து நீரணி அங்கம் கபாலம் சீகத்த மாத்திரை தின்பிரம்பாகுமே என்றும் அந்த வேடத்துக்கு என்னென்ன வேணும் என்று அழகாக எடுத்து காட்டுகின்றார். அதாவது முதல் சாதனம், அதாவது ஆதி சாதனம்னு பார்த்தாலும் அது என்னதுன்னா திருநீரு. நன்றாக திருநீற்றை, அதாவது சாமானியர்கள் உத்தூலனமாக பூசுவார்கள், தீஷை பெற்று கொண்டவர்கள் அடியார்கள் அவங்க வந்து நல்ல திரிபுண்டரமாக குளைத்து அணிவார்கள். அப்புறம் காதல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செம்பினால் இயன்ற குண்டலம், தாமிர குண்டலம், தாமிரம்ங்கிறது செம்பு, செம்பால் செய்த ஒரு குண்டலம். கழுத்தணி, கழுத்தில் அணிவது கண்டிகை அதாவது ருத்ராட்ச மாலை. சரி, ஆக அதை நமக்கு எடுத்து காட்டுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் சிவ சின்னங்கள். இந்த வேத ஆகமங்களை எல்லாம் ஓதுபவர்கள் அவர்களுக்கு உரிய சிவ சின்னங்கள். தீதில் சிவயோகி சாதனம் தேரிலே என்று சொல்லுகிறார். குற்றமற்ற சிவ யோகிகளுக்குரிய சாதனங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உட்கட்டு கஞ்சுளி, அதாவது உட்கட்டாகிய கோவணமும் பொக்கணமும் அதுதான். அடுத்து தோகைக்கு பாசத்து, பாசத்து சுற்றும் சடையதொன்று இல்லையா, அதனால அவங்க வந்து மயில் தோகை போல, மயில் இறகு போன்ற சட்டை, அப்புறம் ஜடையை சுற்றக்கூடிய ஒரு கயிறு அதுவும் இருக்கும். ஆகத்து நீரணி அங்கம், அதாவது மேல வந்து திருநீர் அணிஞ்சிருப்பாங்க, கைகள்ல கபாலம் வச்சிருப்பாங்க, ஒரு ஒரு பிரம்பும் வைத்திருப்பார்கள் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்போ தவத்தோர்கள் என்னெல்லாம் அணியணும், திருநீரு அந்த சாதனங்கள், சிவ திருநீரு ருத்ராட்சம், அப்புறம் யோகிகள் வந்து விபூதி தாமர குண்டலம், அப்புறம் கண்டிகை கோவணம் பொக்கணம் குப்பாயம் சடை சுற்று கையில் கபாலம், அப்புறம் அந்த ஒரு கோலாகிய பிரம்பு, இதையெல்லாம் வைத்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உட்கட்டு அப்படின்னா அறையில் கட்டக்கூடிய கோவணம், கஞ்சுளி அப்படின்னா பொக்கணம், ஹஸ்தம் அப்படிங்கிற வட சொல்லோட திரிபு வந்து அத்தம் என்று வந்திருக்கின்றது. இந்த ஸ்ரீஹஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, திருக்கரம், அதுல கையில என்ன வச்சிருப்பாருன்னா பிரம்பு வைத்திருப்பாரு. சீகத்தம்னு கொடுத்திருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ரீஹஸ்தம், அதுல கையில அந்த பிரம்பு வைத்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. காதணி குண்டலம் கண்டிகை நாதமும் ஊதுனர் சங்கும் உயர்கட்டி கப்பரை ஏதமில் பாதுகம் யோகாந்த மாதனம் ஏதமில் யோக பட்டம் தண்டம் ஈரைந்து என்று சொல்ற, மீண்டும் 10 அடையாளங்களை சொல்லுகின்றார். தவ வேடத்தாருக்கு என்னெல்லாம் இருக்கும், குண்டலம் காதுல, அதுக்கப்புறம் ருத்ராட்ச கண்டிகை அணிஞ்சிருப்பாங்க, அடுத்து நாதம் அப்படிங்கிறது நாத ஒலியாகிய ஸ்ரீ பஞ்சாட்சரம், அதுக்கப்புறம் ஊதுனர் சங்கு, சங்கொலி வந்து நல்ல ஒரு மங்கள சின்னம், சங்கு வந்து அதுல இருந்து ஊதப்படுற ஒலி வந்து ரொம்ப நல்லது. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் வீடு வீடா வாசல்ல வந்து சங்கு ஊதி எழுப்பிட்டு போவாங்க, அந்த மங்கள சின்னத்தை கேட்டுட்டே நம்ம அந்த மங்கள சப்தத்தை கேட்டுட்டே எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அந்த நல்ல சங்கமும், உயர்கட்டி அப்படிங்கிறது உயர்ந்த ஆறு கட்டி, இந்த ஆறு கட்டினா என்னதுன்னு பார்த்தோம்னா காம குரோத லோப மோக மத மாச்சரியம் அப்படிங்கிற ஆறையும் கட்டியவர்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா காதுல ஆறு குண்டுகளை கோர்த்து அணியப்படக்கூடிய ஒரு காதணி. இதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்காது, அதெல்லாம் அவர் நமக்கு அழகா யோக நிலையில இருந்து எடுத்து காட்டுகின்றார். இந்த கப்பரை அப்படிங்கிறது அவங்க உணவு ஏற்று உண்ணக்கூடிய கபாலம் அந்த பாத்திரம். அப்புறம் யோகாசனங்கள், யோகாந்த மதனம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த யோகாசனம் அதெல்லாம் சொல்லி, அப்புறம் யோக பட்டம், அது வந்து அவங்க வந்து அந்த முதுகு வந்து அப்படி வளையாம இருக்கிறதுக்கு முதுகையும் முழங்காலையும் சேர்த்து அப்படி கட்டப்பட்டிருக்கும் ஒரு பட்டிகை, அதுக்குதான் யோக பட்டம்னு பேரு. தண்டம்ங்கிறது யோக தண்டம், இது வந்து கழுத்து சோர்ந்து போயிடக்கூடாது இந்த தவத்துல இருக்கும்போது அப்படிங்கிறது, அப்படிங்கிறதுக்காக முகவாய் கட்டை அல்லது இந்த ரெண்டு கட்கங்கள்லயோ அதை வந்து முட்டு கொடுக்கற மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. சரி, ஆக இது எல்லாம் தவ வேடம் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டினா, நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கலாம் ஆனா அந்த பொருட்களோட பெயர் எல்லாம் தெரியாது, அதை ஏன் அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் என்பதும் இதிலே புரிய வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து திருநீரு என்ற தலைப்பு. சைவத்தில் சிவ சின்னங்களில் முதன்மையானது திருநீரு, அதற்காக ஒரு பதிகத்தையே நமது ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அருளி செய்திருக்கு. நம்ம மந்திரமாவது நீரு என்று ஆரம்பித்து வேதத்தில் உள்ளது வெந்துயர் தீர்ப்பது அப்படின்னு வரிசையா ஒவ்வொரு பாடலையும் பார்த்தோம்னா திருநீற்றோட சிறப்பு பூரம், பராவணமாவது நீரு பாவம் தணிப்பது நீரு அப்படின்னு அழகா அதோட சிறப்பு பூரம் நமக்கு எடுத்து சொல்லிட்டே போவாரு. அது போல இந்த திருநீரை பற்றி இவர் என்ன சொல்கிறார் என்றால், நூலும் சிகையும் உணரா நின்மூடர்கள் நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் பாலன்றும் அந்தனர் பார்ப்பார் பரமுயிர் ஓரொன்று இரண்டெனில் ஓங்காரம் ஓதிலே என்று சொல்லுகிறார். அந்த நூலு சிகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நூல் என்பது பூநூலை குறிக்கிறது, அதை எதற்காக அணுகின்றார் என்றால் அவர்கள் வேதாந்தத்தை உணர்ந்தவர்கள் என்பதை உணர்த்தும் பொருட்டு. அப்புறம் குடுமி தலையில இருக்கும், அதான் சிகை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குடுமி எதற்காக என்றால் வேதாந்தத்தால் விளையக்கூடிய நுண்ணிய ஞானம், அவங்கள்ட்ட நுட்பமான ஞானம் இருக்கிறது என்பதை உணர்த்தும் பொருட்டு அந்த அடையாளம். அப்போ அந்தணர்கள், இவற்றையுடைய அந்தணர்கள் வந்து உயிராகிய தன்னையும் தலைவனாகிய சிவத்தையும் காண்பார்கள். அதனால ஓங்காரம் போதுவர் என்று அவர்களை நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். இந்த சிகைங்கிறது குடுமின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஓங்காரம் அப்படிங்கிறது அகாரமாகிய ஒன்றோ உகாரமாகிய ஒன்றோ இயைந்தது, அதாவது பரமும் உயிரும் என்று. ஆக மிக அழகாக அந்த நூல், சிகை, பிரணவ தியானம், திருநீறு இதெல்லாம் அந்தனர் ஒழுக்கம் என்று மிக அழகாக எடுத்து கூறப்பட்டுள்ளது. அடுத்து கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என்று சொல்கிறார், சேர்வீரே என்று சொல்கிறார். திருநீறு அணிவதால் நமக்கு என்ன பயன் என்று சொல்லுகின்றார். சரி, இந்த திருநீற்றை யார் அணிகின்றார் என்றால் கங்காளன், கங்காளநாதர். அழகா ஒரு மூர்த்தம், சிவபெருமானுடைய வடிவங்கள்ல அது ஒன்று. அந்த கங்காளம் தோள் மேலே காதலித்தான் காணேடி என்று திருவாசகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது முழு எலும்பை வந்து தண்டமாகவும் அப்புறம் கொஞ்சம் எலும்புகளெல்லாம் சேர்த்து மாலையாகவும் அணிந்த சிவபெருமான். அதாவது சர்வ சம்ஹார காலத்துல எல்லாமே தனக்குள் ஒடுங்க அவர் மகா தாண்டவம் செய்து அருளுகின்றார். அப்போது அவர் மேனியில் படிந்த சாம்பல் விபூதி, காடுடைய சுடலை பொடிபூசி என்று இதை நமது ஞான குழந்தையான ஞான சம்பந்த பெருமான் மிக அழகாக காட்டியிருப்பார். சுடுகாட்டுல உள்ள சாம்பல் கிடையாது, சர்வ சம்ஹார காலத்துல எல்லாம் பஸ்பமாயிருது, உலகமே அழிஞ்சு போச்சு. அப்ப இந்த பஸ்பமான அந்த பொருளெல்லாம் ஆயிருக்க, பஸ்பம் எங்க தங்கும், அது தங்குறதுக்கு இடம் இல்லை, சுவாமி திருமேனியிலதான் தங்கும். அதத்த அவர் சொல்றாரு, கங்காளன் பூசும் கவச திருநீரு இல்லையா. அந்த உயிர்களுக்கு வந்து இந்த விபூதி பூசுறதுனால என்ன நன்மை அப்படின்னா தீவினை வந்து பற்றாது, அப்படி பற்றாமல் காக்கக்கூடிய கவசமாக நமக்கு இருக்கின்றது அது. இதை அணிந்து கொண்டோம் என்றால் நமக்கு தீவினைகள் வந்து பற்றாது. ஆனா கவச திருநீரு என்று அதனுடைய சிறப்பை எடுத்து நமக்கு காட்டியுள்ளார். அடுத்து அதை எங்கனம் பூச வேண்டும் என்றால், இப்போ உள்ள காலகட்டத்துல நல்ல சைவத்தை பற்றி தெரிந்தவர்கள் எல்லாம் நன்றாக அணிந்து கொள்கின்றார்கள். மற்றபடி இதை பூசுவது, நெத்தியில் திலகம் வைப்பதை எல்லாம் நாகரீக குறைவாக நினைந்து கொண்டு பலர் வந்து இதை அணிவதே இல்லை. அப்படியே அணிஞ்சாலும் லேசா தொட்டு ஒரு கீத்து மாதிரி அணியறாங்க, அதுவும் கொஞ்ச நேரத்துல அழிஞ்சு போயிடும். ஆனா நெத்தியில எப்போதும் விபூதி இருக்கணும், அதான் மங்காமல் பூசணும். அந்த காலத்துல அடியார்கள் கையில எப்போதும் விபூதி பை இருக்கும், அடிக்கடி விபூதியை எடுத்து 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 மேல, அதாவது முதல்ல அனுஷ்டானம் பண்ணும்போது திரிபுண்டரமாக அணிந்து கொண்டாலும் குளைத்து பூசிக்கொண்டாலும் அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து அதை எடுத்து ஒத்துழனமாக அணிந்து கொண்டே இருப்பார்கள், மங்காமல் பூசிக்கொள்வார்கள். அப்படி மங்காமல் யாரெல்லாம் பூசியிருக்காங்களோ அவங்களை தீவினை வந்து பற்றாது. ஆகையால் இது மங்காமல் நாம் பார்த்துக்கிறோம். இன்னைக்கு வந்து அழகாக அந்த மணப்பெண் மற்ற மணப்பெண் மட்டும் இல்ல, ஒரு இடத்துக்கு போறோம்னா போய் நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு போகின்றார்கள், அது மங்கிவிடக் கூடாது என்பதற்காக மிகவும் பிரயத்தனப்படுகின்றார்கள். அது அழியக்கூடிய அந்த உடம்புக்கு செஞ்சிருக்கு, அந்த அலங்காரத்தினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இந்த சிவ சின்னம் மங்கக்கூடாது என்பதை நாம் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆகையால் கண்டிப்பாக இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எல்லோரும் இந்த கருத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு இதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இல்லையா, யாவருக்குமாம் இன்னொரு இதான நல்ல விஷயங்களை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியாக தங்கா வினைகள், வினை தங்காது என்று ஒருமையில் சொல்லியிருக்கலாம், தங்கா வினைகள் என்று பன்மையில் சொல்கின்றார். ஏனென்றால் வினைகள் மூன்று, அதான் ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்தம் என்று. அப்ப தங்கா வினைகள்னா என்ன, அந்த வினைகள் உயிரை பற்றாது. அது மட்டுமல்ல, தங்கா வினைகள் சாரும் சிவகதி, அந்த பழைய வினைகள் வந்து பற்றாது. ஆகையால் ஆகாமியம் வந்து சஞ்சிதமாகி வந்து பற்றாது அப்படிங்கல, இந்த பிராரத்தம் உடல் ஊழா கழிஞ்சு போயாச்சுன்னா அப்ப என்ன கிடைக்கும், சிவகதி கிடைக்கும். அதான் சாரும் சிவகதி, சிவகதி உண்மை வந்து சாரும் என்று சொல்லி சிங்காரமான ஆனந்தமயமான திருவடியை அடையலாம் என்று நமக்கு, அதாவது சாயுஜ்ய முக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் பிறவி இல்லைங்கும் போது அது வந்து பதமுக்தி கிடையாது. சாலோகம், அதாவது சரியையின் பயனாகிய சாலோகம், கிரியையின் பயனாகிய சாமீபம், யோகத்தின் பயனாகிய சாரூபம், இதெல்லாம் பதமுக்திகள். ஆனால் ஞானத்தின் பயனாகிய, அதாவது ஞானத்தின் ஞானம், அந்த நிலையில் இருக்கக்கூடிய முக்தி வந்து சாயுஜ்யம். இப்ப நமது திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்புகலூர்ல சுவாமியோட ஐக்கியமானார் இல்லையா, அது நமது மணிவாசக பெருமான் தில்லை கூத்தனோட ஐக்கியமானார் இல்லையா, அது மாதிரி நம்முடைய திருநாளை போவார், அதான் இதெல்லாம் வந்து சாயுஜ்யம். அப்படியே உடல் கரைஞ்சிரும், அதுக்கப்புறம் பிறவியே இருக்காது. அந்த பெற்றான் சம்பானுக்கு கிடைச்சது, அந்த முள்ளி செடிக்கு கிடைச்சது தில்லையில நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் அவர்களால். இதெல்லாம் நீங்க இங்க எடுத்து பொருத்தி பார்த்து கொள்ளலாம். ஆக அந்த சிங்காரம் என்பது ஆனந்தம், அதான் மகிழ்ச்சி. அந்த திருவடி அப்படிங்கிறது ஏகநாதர், அப்படியே சுவாமியோட ஐக்கியமாயிட வேண்டிதான். சுவாமி வேற நாம வேறங்கிற மாதிரி தெரியாத அளவுக்கு இறைவனோடு நாம் ஐக்கியமாகி விட வேண்டும். நம்ம பத்தியே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இறைவனோடு நாம் ஐக்கியமாகி இருத்தல். அப்ப திருநீர் அணிவதால் என்ன பயன் என்று பார்த்தோம் என்றால், வினை கெடுகிறது, மேற்கொண்டு வினை சாராது, சிவகதி சேரலாம், சாயுஜ்யம் பெறலாம். நமக்கு திருமுறைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல எல்லாரும் திருநீர் சாத்தி வழிபட்டார்கள் இல்லையா, நீட்டினை நிறைய பூசி நித்தலும் ஆயிரம் மலர் கொண்டு நம்முடைய திருமாலானவர் சிவபெருமானை வழிபட்டார். அதிலே ஒரு பூ குறையும் போது அவர் தன்னுடைய கண் மலரையே எடுத்து, அதாவது தனது கண்ணையே எடுத்து மலராக அதாவது சாற்றி வழிபட்டதால் கமல கண்ணன், தாமரை கண்ணன் என்று அவர் போற்றப்படுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப அவர் திருநீர் அணிந்து சிவபூஜை செய்திருக்கிறார் என்பது நமக்கு அதன் மூலம் புரிகிறது. பஸ்ம ஜாபானம் அப்படிங்கிற உபநிடதமும் நமக்கு அந்த திருநீற்றோட சிறப்பை எல்லாம் பலவாறாக எடுத்து கூறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த திருநீற்ற நெற்றி நிறைய பூசணும், எவரேனும் லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் என்று மிக அழகாக சொல்லியிருப்பார் நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை என்பதையும் நாம நினைவில் கொள்ள வேண்டும். மிக அழகாக அந்த ரெண்டு பாடல்களை பாடியிருக்கிறார், நீட்டினை என்று திருக்குறுக்கை வீரட்டம், மேலும் திருவீழி மிளலை என்ற இரு தலங்களுக்கும் அவர் அங்கனம் பாடியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, ஆக அங்கனம் அவர் சிறப்பாக நமக்கு இவற்றை எல்லாம் உணர்த்துகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பாக அதற்கு அடுத்த பாடல், அரசுடன் ஆள் அத்தியாகும் அக்காரம் விரவு கனலில் வியனுரு மாறி நிறவையன் நின்மலன் தான் பெற்ற நீதர் உருவம் பிரமம் உயர்குலம் ஆமே என்று சொல்லிக்கிறார். அதான் அதாவது திருநீர் வந்து அந்தனர் குலம் அத வந்து எப்படி அதை போற்றுகின்றார்கள், இந்த சாரம் அப்படிங்கிற விபூதி தான். அதாவது எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு பசுஞ்சாணம், அடுத்து அரசு ஆள் அத்தி அப்படிங்கிற வேள்விக்குரிய சமித்துக்கள் சுள்ளிகள், அதனால அந்த வேள்வியில போட்டு அதை எடுத்து அப்படி நல்லா அது பசுமமா ஆனவுடனே அதையும் அணிவாங்க. ஆக அதை வந்து மிக அழகாக அது வந்து என்ன செய்யுது, வேள்வியினால உருமாறுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். விரவு கனலில் வியன் உருமாறி, இந்த சமித்துக்களும் உருமாறும், அதே மாதிரி அந்த காளையோட சேர்ந்த அந்த பசு அதோட லத்தி அதான் அந்த சாணமும் நமக்கு கனலோட சேர்ந்து உருமாறி காரமாகிறது. காரம் அப்படிங்கிறது அந்த இதுதான் அப்படின்னு பாக்குறோம், திருநீரா மாறுகிறது. சாரம் என்பதோட திரிபு அப்படின்னு பாக்குறோம், திருநீட்டின் வகையுள் இதுவும் ஒன்று அப்படின்னு பாக்குறோம். சரி, அடுத்து நிறவயன் அப்படின்னு சொன்னா, இறைவன் வந்து உருவிலி, ஒரு நாமம் ஓருருவன் இல்லாதார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்று சொல்லுகிறார் அல்லவா நமது மணிவாசக பெருமான். அது போல அது வந்து அழகான அவருடைய சொரூப நிலையை நமக்கு உணர்த்துகிறது. நின்மலன் இல்லையா, அவர் இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர் என் குணத்துல ஒன்று. ஆனா நமக்கு இருந்து நீங்குகிறது. அதனால அவர் எப்படிப்பட்டவர், அந்த நின்மயன் என்று சொன்னதுனால அவருக்கு மலன், நின்மலன் என்று சொன்னதுனால அவருக்கு மலம் அற்றவர் என்பதையும் நம்ம மனசுல எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடியை பெற்ற நீதிமான்கள் அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்மகுலம் இல்லையா, உயர் பிரம்மகுலம் அப்படிங்கிறாங்க. பிரம்மத்தோடு ஒன்றிய குலம் வந்து பிரம்மகுலம். அதாவது பிரம்மத்தையே தியானம் செய்து பிரம்மமேயாக இருத்தல், அதிலேயே ஒன்றிய குலம். அப்ப திருநீற்றை நல்ல ஒரு விதிப்படி அணிந்து கொண்டே வந்தால் பிரம்மகுலம் ஆகலாம் என்பதை இந்த பாடலின் மூலம் நமக்கு திருமூல தேவநாயனார் உணர்த்தியுள்ளார். ஆகையால் யாரும் திருநீறு அணிவதற்கு அச்சப்படாமல் நெற்றி நிறைய தீஷை பெறாதவர்கள் உத்தோலனமாகவும், தீஷை பெற்றுக்கொண்டவர்கள் திரிபுண்டரமாகவும் அணியலாம். தீஷை பெற்றவர்கள் அந்த அனுஷ்டானம் நேரம் தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் உத்தோலனமாக அணிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக அணிய வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். வினை நீங்கணும், தீவன கிட்ட வரக்கூடாது, சிவகதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது பெரிய உதவியாக பேர் உபகாரமாக இருக்கின்றது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அடுத்த அதிகாரம் ஞான வேடம், ஞானத்திற்கே உரிய வேடம். அதாவது ஞானம் பெற்றவர்கள் தான் அந்த வேடத்தை வேடத்துல இருக்குமே தவிர ஞானம் பெறாதவர்களுக்கு அந்த வேடத்தால் பயன் இல்லை என்று கூறுகின்றார். ஞானமிலார் வேடம் பூண்டும் நரகத்தார் என்று சொல்லுகிறார். அவங்க வந்து சிவஞான பேர் இல்லாதவர்கள், சிவன் அடியார்களை போல வேடம் தாங்கினாலும் அவர்கள் நரகத்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஞானம் உள்ளார் வேடம் இந்தனின் நன்முத்தர் என்று சொல்லுகிறார். ஆனால் சிவஞான பேரு உடையவர்கள் இந்த சிவஞான வேடத்தை தாங்காட்டாலும் அவர்கள் எல்லாம் நல்முத்தர்களே என்று கூறுகின்றார். தனக்கு சிவஞான பேரு உண்டாக வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள் சிவபெருமானிடம் என்றும் நீங்காத ஞானத்தை உள்ள வேடத்தை தாங்கி நிற்பாராகுக என்று சொல்லுகிறார். ஆக வேடம் பூணல் எதற்கு அப்படின்னு சொல்றார். அதாவது ஒரு ஞானம் இல்லாதவர்கள் வேடம் பூண்டால் எப்படி இருக்கும்னா, ஒரு குழந்தைக்கு அரச வேடம் பூண்டது போலவும், ஒரு பித்தனுக்கு அமைச்சர் வேடம் பூண்டது போலவும் எப்படி இருக்குமோ அது மாதிரிதான், பயனே கிடைக்காது. இப்போ சேரமான் பெருமாள் நாயனார் அழகாக அந்த சேர நாட்டு மன்னன், அவரு பட்டத்து யானை மேல போயிட்டு இருக்கார். எதிரால வண்ணான் வருகின்றார். அவர் உடம்புல இந்த உவர் மண்ணு இருக்கு, அந்த வெளுக்க போயிருக்கும் போது அந்த ஊர் மண்ணை வச்சுதான் அவங்க துணியை சுத்தப்படுத்துவாங்களே, அந்த மண்ணு அவங்க மேல இருக்கு. அவரை பார்த்த உடனே வார வேடம் நினைப்பித்தீர் என்று சேர மன்னன் கூறுகின்றார் அப்படின்னு நமக்கு சேக்கிழார் பெருமான் வந்து சேரமான் பெருமாள் நாயனாருடைய கூற்றாக இந்த கருத்தை கூறுகின்றார். வேடத்தை பூண்டா மட்டும் போதாது, வேட நெறியில நிக்கணும். அதைத்தான் திருமூல தேவன் நாயனார் இன்னொரு இடத்துல, வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு பயன் என் என்று கேட்பார். என் பயன் அப்படின்னு கேட்பார். அப்ப ஞானத்தார் வந்து ஞானத்தால் சிவபெருமானைத்தான் நாடுவார்கள். அதனால அவங்களுக்கு கண்டிப்பாக வேடத்தை பூண வேண்டும் என்பது இல்லை. அதான் வேடம் இந்தனின் நன்முத்தர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஞானம் உளதாக வேண்டும்னு நினைக்கிறவங்க, நக்கன் என்பது சிவபெருமானை குறிக்கிறது. நக்னன் அப்படிங்கிற சொல்லுடைய வட சொல்லோட தமிழ் ஆக்கம் நக்கன். ஞான வேடத்தோட பயனும் ஞான வேடம் பூண்பார் ஞானம் எய்துவதற்குரிய உபாயத்தையும் அழகாக இந்த பாடலில் நமக்கு உணர்த்தினார் என்று பார்க்கின்றோம். அடுத்து நமக்கு தெரியாத ஞானத்தை எல்லாம் அறிமுகப்படுத்துகின்றார். புஞ்ஞானத்தோர் வேடம் பூண்டு பயனில்லை, நஞ்ஞானத்தோர் வேடம் பூணார் அருள் நன்னி, துஞ்ஞானத்தோர் சமய துரிசுள்ளோர் பின்ஞானத்தோர் ஒன்றும் பேசகில்லாருங்க. நாலு ஞானத்தை சொல்றார், பொஞ்ஞானம், நஞ்ஞானம், துஞ்ஞானம், பின்ஞானம் என்று. அது என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். புஞ்ஞானம் அதாவது புன்னறியில செல்லக்கூடிய அறிவு, உலகம் உடம்பு இதை பற்றி மட்டும் விளையாதா, இது எல்லாமே அழியக்கூடியது, அழியக்கூடிய பொருட்கள் மேல இருக்கக்கூடிய அறிவு, கருவிகரணங்களை பற்றி அதனால் வந்த இழிந்த ஞானம். அவங்க வந்து ஞான வேடத்தை பூண்டும் அவர்களுக்கு ஒரு பயனும் இல்லை, வேடம் பூண்டும் பயனில்லை புஞ்ஞானத்தோர் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, அதற்கு அடுத்தபடியாக அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, கண்டதே காட்சி கொண்டதே கோலமா, பாக்குற எல்லாமே இந்த கண்ணால அது வந்து இன்ப நுகர்ச்சிக்கு அப்படின்னு நினைக்க கூடியவங்க இழிந்த அறிவுடையார். அவங்க சிவவேடம் தாங்கினாலும் அதோட சிறப்பை உணர மாட்டாங்க, அதோட லட்சியத்தையும் எதற்காக சிவவேடம் தரிக்கின்றோம் என்பதை உணர மாட்டார்கள். அதனால அவங்களுக்கு அந்த வேடத்தால ஒரு பயனும் கிடையாது. பொன்ஞானத்தார் வேடம் பூண்டும் பயன் இல்லை. அடுத்து நன்ஞானம், திருவடியை பற்றி நிகழ்வதான திருப்பெருகு ஞானம் இல்லையா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம்னு சொல்வார் இல்லையா, அந்த ஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் உண்ட உடனே கிடைத்தது அல்லவா அது, அதை உடையவங்கதான் நன்ஞானத்தார். அவர்கள் எப்போதும் சிந்தை இடையரா அன்பும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் உடையவர்கள். அவர்களுக்கு கண்டிப்பா வேடம் பூணணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அந்த வேடம் பூண்பதால் கிடைக்கக்கூடிய திருவருள் பேற்றை அவர்கள் பெற்று விட்டார்கள். அடுத்து மூணாவது ஒரு ஞானம் சொல்றாரு, என்ன ஞானம், துஞ்ஞானம், நம்பர் அருளாமையால் நெறியெல்லா நெறியை சார்ந்து மாறி உணரக்கூடிய அறிவு, அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க துஞ்ஞானத்தோர். அவங்களுக்கு பரிபாகம் இல்லாததுனால ஒன்னை ஒன்றாக தேர்ந்தும் தெரியாது, பற்றியதையே பற்றுவாங்க நின்றும் உணர்வார்கள் இல்லையா, பற்றியதையே பற்றி நின்றும் உணர்பவர்கள். அதாவது எதையும் முழுமையாக உணர தெரியாது, ஒன்றை வேறொன்றாகவும் தேர்ந்து அறிய தெரியாது, தெரிந்தும் பற்றியதே பற்றி நிற்கக்கூடியவர்கள். அதனால அவங்களுக்கு உண்மை ஞானத்தை உணர்த்துறது வீண், அது எப்படின்னா செவிடங்காதுல ஊதுன சங்கு போல பயன்படாது. அது மட்டும் இல்ல, காணாதால் காட்டுவான் தான் காணான்கிற குரலுக்கு இலக்கியமாக அது வந்து இழிவை உண்டாக்கும். ஆகையால் ஞானத்தோர் வந்து துஞ்ஞானத்தார் அந்த நம்பர் அருள் பெறாதவர்களுக்கு ஞான செய்திகளை சொல்ல மாட்டார்கள். ஞானத்தோர் பின் ஒன்றும் பேசகிலான்னு அந்த கடைசி வரியை கொண்டு கூட்டிக்கிட்டோம்னா அவங்க வந்து இந்த மாதிரி யாரும் அதை சொல்ல மாட்டார்கள் என்பதை நமக்கு எடுத்து உரைக்கின்றார்கள்.